நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நம்ம இப்ப சந்திக்க போறது அனுபவம் மிக்க ஒரு உழவர், நாயக்கன் பாளையத்தை சேர்ந்த யு கிருஷ்ணன். இவங்களுடைய அனுபவம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. வணக்கம் ஐயா.
வணக்கம். தான்
உங்களுடைய வேளாண்மை அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
40-45 வருஷமாவே விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். இதில் பல நல்ல அனுபவமும் கிடைச்சது, கொஞ்சம் இடைஞ்சலான அனுபவம், கஷ்டமான அனுபவங்களும் கிடைச்சிருக்குது. கஷ்டமான அனுபவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் தோட்டத்தில் கரும்பு போட்டிருந்தோம். தோட்டம் கொஞ்சம் மலைக்கு அடிவாரத்துக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்கிறதுனால அங்கேருந்து இந்த யானைகள் தொந்தரவு. யானை ஒரு தரம் குட்டியோடு வந்து குட்டி கரும்பு காட்டுக்குள்ளே எல்லாம் குதிச்சுட்டு விளையாடுறதை பார்த்தா அது ரசிக்கவும் முடியல, வேதனைப்பட்டு தான் தீர வேண்டியதாக இருந்தது. அது பண்ண சேதாரம் மட்டுமில்லை, வெட்டு கூலி ஆட்கள் ரொம்ப கூலி கேட்குறாங்க. ஏன்னா பூரா கரும்பூரை படுகடையாக படுத்து கிடக்குது, இது எப்படி நாங்கள் வெட்டி லாரியில் ஏற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் கரும்பு பலதை காட்டு பண்ணிகளும் வந்து கரும்பை திங்க ஆரம்பிச்சுக்கிதுங்க. அது பூரா கடிச்சு கடிச்சு சொதப்பி வச்சுருக்கிறதுனால அது கொஞ்சம் அந்த இதுகெல்லாம் போட்டு வச்சுருந்தனால அந்த நாற்றத்துக்கு அந்த இவங்க போக மாட்டேங்கிறாங்க வெட்டுற ஆளுங்க. அப்படியே அவங்கள கெஞ்சி கூத்தாடி போக வேண்டிய நிலமை. நம்ம கரும்பு விளைய வச்சுக்கிட்டு வெட்டு ஆளுகிட்ட நம்ம கெஞ்சி கூத்தாட வேண்டிய நிலைமை இருக்குது. இது கரும்புக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி கூலி ஆள் பிரச்சனை ஒவ்வொரு விவசாயியும் கெஞ்சிகிட்டு இருக்க வேண்டியதாக நிலைமையும் இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கூலி ஆட்களை குறைச்சி கொஞ்சம் மெக்கானைஸ் பண்ணுற அந்த சிஸ்டத்தை எல்லா பயிர்களுக்குமே கூட கொண்டு வர்றது நல்லதாக இருக்கும். வேளாண் பல்கலைக்கழகம் பல தொழில்நுட்பங்களை நமக்கு தெரிவித்து இது பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பொறியியல் துறையில் நல்லா இது பண்ணுறாங்க. பல நுணுக்கங்கள் இன்னும் நமக்கு விவசாயிகள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலையில் நம்ம இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு சிரமமான சூழ்நிலைன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் விவசாயத்தில் புதுசாக இறங்கி தீவிரமாக ஈடுபட்டு செய்கிற காலத்தில் அப்போது சோளம், ஹைப்ரிட் சோளம் வந்த புதுசில் அது நட்டதில் எனக்கு ஸ்டேட் லெவலில் அறுவடை பண்ணதில் ஒரு 1st prize மாதிரி கொடுத்தாங்க. அப்போ கவர்னர் பட்டவாரி தான் தமிழ்நாடுடைய கவர்னராக இருந்தாங்க. அவங்க மூலியமாக தான் வேளாண்மை செம்மல் அங்கிற அந்த பட்டத்தையும் கொடுத்து ஒரு கௌரவமும் பணமும் ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அதை ரெகனைஸ் பண்ணி அவங்களும் ஒரு நல்ல சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தாங்க வேளாண்மை செம்மல்ங்கிற மாதிரி. அது ஒரு நல்ல ரெகக்னிஷன் தான். இந்த அதிக விளைச்சல் பெறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது, ஒன்று உழவுக்கு முன்னாலேயே நல்ல எருவெல்லாம் ஒரு 2 உழவு போட்ட உடனே எருவு நிறைய பரப்பி விட்டு இயற்கை உரம் தான் அதுக்கு மேக்சிமம் உபயோகப்படுத்துந்து பரப்பி விட்டு பார் பிடிச்சி ஒரு 1.5 அடி பார் அளவாக இருக்கிற மாதிரி எல்லா பக்கமும் பிடிச்சி பாரில் நடவு நல்ல சுத்தமான பொறுக்கு விதை எடுத்து நடவு வந்து ஒரு இடத்துலையும் கூட பழுது இல்லாமல் வர்ற மாதிரி பொம்பளைக்கு கொஞ்சம் அவசர அவசரமாக நட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம பின்னாலேயே கூடவே இருந்து பண்ணுறது, அப்புறம் பயிர் பாதுகாப்பு பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் தொழில்நுட்பங்களை கொஞ்சம் தீவிரமாக அதில் இறங்கி பண்ணதுனால, ஏன்னா அந்த சோளத்தினுடைய ஈல்டிங் கப்பாசிட்டி அது எந்த அளவு கொடுக்க முடியுங்கிறத நாம் இந்த தரம் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 22 மூட்டை வர வேண்டிய இடத்துல 27 மூட்டை வந்தது. அந்த அறுவடையில் தான் நமக்கு அந்த வேளாண்மை சம்மங்கிற பட்டம் கொடுத்தது. அந்த அறுவடை சமயத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூட இருந்து தான் அதை அறுவடை பண்ணி பார்த்துருந்தாங்க. அதனால் இது ஒரு நல்ல அனுபவம். ஒன்று கொஞ்சம் சிரமமான ஒரு அனுபவத்தையும் அனுபவிச்சிருக்கிறோம், ஒரு நல்ல ஒரு பேர் வரக்கூடிய மாதிரி ஒரு அனுபவத்தையும் அனுபவிச்சிருக்கிறோம்.
இப்போ 40-45 வருஷங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் இருக்கிறதா சொன்னீங்க. இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட அனுபவத்தில் நீங்கள் என்னென்ன பயிர்கள்லாம் சாகுபடி செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும்?
முக்கியமாக சோளம் ஒன்று நல்லா ஹைப்ரிட் இது பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் பருத்தியும் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தோம். அது ஸ்வின் மாதிரி நல்லா நீண்ட இலையுள்ள பருத்தி அது. அப்புறம் பருத்தியில் ஒரு புது வெரைட்டி வந்தப்போ அது உபயோகப்படுத்துது. அதுபோக மஞ்சளும் சாகுபடி பண்ணுறோம், இப்போவும் மஞ்சள் சாகுபடி பண்ணிகிட்ருக்குறோம். அந்த பிரச்சனையும் கூட நான் உங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வருஷம் மஞ்சளில் காட்டு பண்ணி, அது யானை ஒன்றும் தொந்தரவு பண்ணுறதில்லை, ஆனால் காட்டு பண்ணினுடைய சேதாரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. சில இடங்களில் அங்கங்கே குழி தோண்டி குழி தோண்டி வச்சிருது. அந்த குழியில் கிடக்கிற மஞ்சள் அதை தோண்டி விட்டது பின்னால் அந்த குழியில் கிடக்கிற மஞ்சள் தண்ணி கட்டுறப்போ அது பூரா அழுகி போகுது. அது மேட்டில் தோண்டி போட்டது பூரா அது அப்படி காஞ்சி ஒன்றுக்கு ஆகாத மாதிரி போயிடுது. இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் போய் பார்த்தப்போ கிழங்கு பல இடத்துல மென்று மென்று துப்பி கிடந்தது. அப்போ பண்ணியும் அது கிழங்கையும் சாப்பிட்றதுனால இப்போ எங்களுக்கு மஞ்சள் ஒன்று தான் பிரச்சனை இல்லாத ஒரு வெள்ளையாமையாக நாங்கள் நினச்சோம் காட்டு விலங்குகள்னால. இப்போ மஞ்சளும் எங்களுக்கு காட்டு விலங்குகள்னால வரக்கூடிய பல சேதாரங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏதோ கொஞ்சம் விலையும் நல்லா இருந்ததுன்னா மஞ்சள் சிரமப்பட்டாலும் கொஞ்சம் மஞ்சள் சாகுபடி பண்ணலாம், இல்லைன்னா மஞ்சள் சாகுபடி கொஞ்சம் சிரமமானதாக தான் இருக்கும்.
இப்போ நீங்கள் மஞ்சள் சாகுபடி பற்றி சொல்லும்போது இந்த விலை கொஞ்சம் ஓரளவுக்கு ஏர்முகமாக இருக்குது, இது விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது தான். நீங்கள் எப்படிங்க இப்போ மஞ்சள் வந்து இருப்பு வச்சுருக்கீங்களா?
இல்லைங்க, இப்போ தான் தோண்டி எல்லாம் வேகிச்சு பாலிஷ் பண்ணுற ஸ்டேஜில் வச்சிட்ருக்கிறோம். போன வருஷம் மஞ்சள்லாம் விற்றுட்டு அது ரொம்ப கம்மி விலைக்கு தான் விற்றுது, 4,800 ரூபாய்தான் விற்றுது. குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய்க்காவது விற்கலைன்னா மஞ்சள் சாகுபடி செய்கிறதுல நிச்சயமாக அது கையை கடிக்கத்தான் செய்யும். அதனால் 10,000 ரூபாய்க்கு மேலே விற்றா தான் மஞ்சள் சாகுபடி பண்ணுறதுல விவசாயிகள் கொஞ்சம் ஈடுபடுவாங்க. அது கம்மியாக வந்துச்சுன்னா விவசாயிகளுக்கு அது திருப்தியான ஒரு விவசாயமாக இருக்காது.
சரிங்க, அப்புறம் நீங்கள் சொல்லும்போது இந்த இயந்திரங்கள் கொஞ்சம் வந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும் விவசாய பணிகள் எந்த பயிராக இருந்தாலும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் என்ன மாதிரி கருவிகள்லாம் பயன்படுத்தியிருக்கீங்க?
இப்போ நீங்கள் கேட்டதுனால சமீபத்தில் நான் மஞ்சளை பற்றி பேசிகிட்டு இருக்கனால உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, மஞ்சள் தோன்றதுக்கு ஒரு கருவி ஒரு தொழில் அதிபர் இங்கே தான் கோயம்புத்தூரில், அவர் தான் ஒன்று அதை ஏற்பாடு பண்ணி அது அவரே தொழில் நுணுக்கத்தையெல்லாம் டெவலப் பண்ணி பண்ணார். அது கொண்டு வந்து காட்டில் போட்டு இது பண்ணுறப்போ கூலி ஆட்கள் நிறைய குறையுது, அது நிச்சயமாக குறையுது. டிராக்டர் தான் அது இழுத்துட்டு போகுது அந்த மிஷின், அதே தோண்டி சுத்தம் பண்ணி விரலி தனியாக குண்டு மஞ்சள் தனியாக போட்டுடுது. அதனால் ரொம்ப சுலபமான ரொம்ப உபயோகரமான ஒரு நல்ல கருவி தான். தனி தொழில் நுணுக்கம் இவர் கண்டுபிடிச்சிருந்தாலும் அது ரொம்ப வரவேற்க வேண்டியதுதான். இப்போது இங்கிருந்தும் பல்கலைக்கழகத்திலிருந்தும் பல கருவிகள் நமக்கு விவசாயிகள் மத்தியில் அறிமுகப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வந்த நிகழ்ச்சியானால் நான் உடனே இதை ஞாபகப்படுத்தி சொல்கிறேன்.
இப்போ மஞ்சள் வேக வைக்கிறதுக்கு கூட புதிய கருவி வந்திருக்கு இல்லைங்களா?
இப்போ போன வாரத்தில் தான் நான் மஞ்சள் தோண்டின மஞ்சளை அந்த புதுசாக வேக வைக்கிற அந்த கருவி மூலியமாக வேக வைக்கிறேன். அது வந்து ரொம்ப குறைஞ்ச விறகு தான் உபயோகப்படுத்துகிறோம், கழுந்து இல்லை தென்னை மர மொட்டை இது தான் உபயோகப்படுத்துகிறோம். அது 4 ட்ரம் மாதிரி இருக்குது, இந்த 4 ட்ரம்மும் 1 ட்ரம்மில் தண்ணி ஊற்றி அவங்க நல்லா சூடு பண்ணிடுறாங்க. அந்த ஆவியினால தான் இந்த மஞ்சள் 4 ட்ரம்லேயும் அவர் கேட் வால் மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு ட்ரம்முக்கும் திறந்து விட்டால் ஒரு 6-7 நிமிஷத்தில் ஒவ்வொரு ட்ரம்மு வெந்து போகுது. அது நீங்கள் கேட்டால் ரொம்ப உபயோகரமான சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்க.
சரிங்கய்யா, இப்போ நீங்கள் சொன்ன கருவிகள் தவிர வேறு இன்னும் என்னென்ன கருவிகளெலாம் நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க?
ப்ளவிங்க்கு வந்து அந்த டிராக்டர் இதுக்கு தான் பண்ணிகிட்ருக்குறோம். அதுலேயே 2-3 வகை இருக்குது, இந்த 9 கொத்து 5 கொத்து அப்புறம் ஹாஃப் டிஸ்க் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. கொஞ்சம் ஜாஸ்தி களை இதுக்கெல்லாம் முளைச்சி இது பண்ணிச்சுன்னா ஹாஃப் டிஸ்க் போடுவோம், இல்லைன்னா அந்த 5 கொத்து கலப்பைன்னு சொல்லுவாங்க அதை போட்டுச்சுன்னா நமக்கு பாறைலாம் ஓட்டுறது பார்வைலாம் பிடிக்கிறது கொஞ்சம் சௌகரியமானதாக இருக்கும். மஞ்சள் தவிர தீவன சோளம் போட்டுட்ருக்குறோம், தென்னை மரம் இருக்குது. தென்னை மரம் ஏற கருவி ஒன்று கொண்டு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினாங்க. அது இன்னும் எங்களுக்கு மேலே போக போக சாதாரண மனுஷருக்கு ரொம்ப பயம் வருது, ஒட்டி கால் பிடிச்சி இது பண்ணுறது அந்த கால் கிரிப்பில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் போல் தெரியுது. அதனால் அது கொஞ்சம் தருத்தி கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்குறோம். அதனால் தென்னை மரம் ஏறுறதுக்கும் ஒரு கருவி வரணும். இந்த மாதிரி உழவுக்கு ஏற்கனவே டிராக்டர் வந்து சாதாரணமாக எல்லோரும் உபயோகப்படுத்துகிற மாதிரி ஒரு கருவியாக வந்த மாதிரி மற்ற கருவிகளும் வர்றது ரொம்ப அவசியமானதாக இருக்கும்.
சரிங்க, இப்போ தென்னை இருக்குதுன்னு சொன்னீங்க, தோப்புக்குள்ளே இப்போ வந்து சாதாரணமாகவே தென்னையில் வந்து இடைவெளி 25 அடி அப்படிங்கும்போது உள்ளே ஏதாவது ஒரு ஊடு பயிர் செய்யலாம், கால்நடைகளுக்கான தீவனங்கள் போடலாம் அப்படின்லாம் நிறையா சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மாதிரி என்ன முயற்சிகள் செஞ்சுருக்கீங்க?
கால்நடைக்கான தீவனமும் போட்டிருக்கிறோம், அதே சமயத்தில் மஞ்சளும் கூட நடுவால் போடுறோம். அதாவது 25 அடியில் ஒரு 5 அடி அகலத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்துகிற மாதிரி. அது கொஞ்சம் வெயிலும் வேணும் நிலவும் வேணும், அதனால் மஞ்சளும் கொஞ்சம் நல்லா தான் வருது. ஆனால் கிழங்கினுடைய ஈல்டு அவ்வளோ நல்லா வரல. ஆனால் பயிர் வேணால் பச்சையாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்க வழிய கிழங்கினுடைய தூர் கட்டி வர்ற அந்த ஈல்டு அவ்வளோ சரியாக வரல. தென்னந்தோப்புக்குள்ள கொஞ்சம் பாசி பயிர் இந்த மாதிரியெல்லாம் போட்டோம், ஆனால் அதில் அவ்வளோ திருப்தியாக சொல்ல முடியல. அதனால் நம்ம ரெண்டு இதுவும் வேணும்னா கொஞ்சம் சில சாக்ரிஃபைஸ் பண்ணத்தான் வேண்டியதாக இருக்குது. அதான் தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஊடு பயிர் பண்ணுறதில் நல்லா லாபகரமாக இருக்குது. தென்னை காய் நல்லா இருக்குது, குறும்ப உதறதில்லை, காய் சைஸும் நல்லா இருக்குது, எண்ணிக்கையும் ஜாஸ்தியாக இருக்குது.
சரிங்க, புதிய கருவிகள் தவிர புதிய தொழில்நுட்பங்களும் நிறைய வந்திருக்கு. இப்போ முக்கியமாக அதில் தண்ணீர் தட்டுப்பாடை சமாளிக்கிறதுக்கான தொழில்நுட்பம் தான் சொட்டு நீர் பாசனம். நீங்கள் சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கீங்களா?
சொட்டு நீர் பாசனம் இன்னும் போடலை, இப்போ 10 நாளாக தான் இப்போ அதை பற்றி தீவிரமாக நினச்சிட்ருக்குறோம். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் அன்றைக்கெல்லாம் வந்திருந்தாங்க, மஞ்சள் தோன்ற கருவி உபயோகப்படுத்துகிறப்ப தான் அவங்களும் வந்திருந்தாங்க. எல்லோரும் இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 75% மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அதனால் அதை பற்றி கொஞ்சம் தீவிரமாக நினச்சிட்ருக்குறாங்க.
சரிங்க, இன்றைக்கி வந்து விவசாயத்தில் கால்நடைகள் இல்லைன்னா இயற்கை உரம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகவாவது ஒரு 2 கால்நடையாவது வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட கால்நடைகள் இருக்குங்களா?
2 இருக்குது, கறவைகள், அப்புறம் 2 கண்ணுக்குட்டியும் இருக்குது. எருவுக்கு தான் மேக்ஸிமம் உபயோகப்படுத்துகிறோம். 1 சினையாகி பால் கறக்காது, ஒன்று கறந்துகிட்ருக்கோம். அதனால் 2 மாற்றி கறந்துக்கிட்டு இருக்குது. பால்காரம் வந்து அவன் என்ன ரேட் போட்டு கொடுக்குறானோ அந்த ரேட்டு தான் நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துல ஊரில் குடியிருந்துக்கிட்டு தோட்டத்தை 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதனால் நாங்கள் கூடவே இருந்து பால் கறக்கிறதுக்கெல்லாம் முடியல. அதனால் நாங்கள் முக்கியமாக கண்ணுக்குட்டிக்கு தான் முக்கியமாக இடம் கொடுத்து, அடிக்கடி போகிறப்போ நான் பால் கறக்கிறப்ப போகிறப்ப போய் நின்னேன்னா பார்ப்பேன், கண்ணுக்குட்டிக்குமே எவ்வளோ பால் விடுறான் அப்படிங்கிற பார்ப்பேன் முக்கியமாக. அது கொஞ்சம் கம்மியாக விட்டாலும் உடனே சத்தம் போடுவேன், நீ நமக்கு குறைச்சாலும் பரவாயில்ல, நீ பணம் கொடுக்குறதுலனா நீ பரவாயில்ல, நீ கண்ணுக்குட்டிக்கு முதல்ல தயார் பண்ணிட்டு. 2 கண்ணுக்குட்டியும் நல்லா துள்ளி குதிச்சு விளையாண்டுருக்குது. அப்புறம் கண்ணுக்குட்டிக்கு சின்ன கண்ணுக்குட்டியாக இருக்கிறப்பவே எல்லாம் டிவார்மிங் பண்ணி பண்ணிவிடுவோம், அது ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா கண்ணுக்குட்டி ரொம்ப பண்ணும். கண்ணுக்குட்டிக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தீவன புல் சின்சா கட் பண்ணி போட்டு அது பால் குடித்து கட்ட உடனே அது இது பண்ணி கண்ணுக்குட்டி வளர்த்துறத கொஞ்சம் அதிக தீவிரம்.
சரிங்க, கால்நடைகள்னு பார்க்கும்போது அதுக்கான தீவன பயிர்கள் நீங்கள் தோட்டத்துக்குள்ளே என்னென்ன பயிர் செஞ்சுருக்கீங்க?
கம்பு நேப்பியர் புல் அது நட்டுருக்குறோம், 10-15 சென்ட் அந்த அளவுக்கு தான் போட்டிருக்குறோம். ஆனால் அது முழுக்க அதுக்கு பத்தாது. அதனால் தீவனத்துக்காகவே தீவன சோளமும் நாங்கள் அப்பப்போ 1/2 ஏக்கரா 15 20 கழித்து மறுபடியும் 1/2 ஏக்கரா அப்படி மாற்றி தீவன சோளம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சோளமும் நல்லா நெருக்கி போடுறதுனால பயிர் சன்னமாக வரும், அதனால் மாடு கழிக்காமல் நல்லா தெரியும். கட் பண்ணி போடுற கையில் இது பண்ணுறது தான், கையில் சும்மா ஒரு ஜான் அளவுக்கு வெட்டி வெட்டி போட்டோம்னா ஜாஸ்தி கழித்து தீவனம் சேதாரம் ஆகாது. வரத்தட்டு அது போர் போட்டு வச்சுக்கிடுவோம். தட்டு போர் போடுறப்பவே கொஞ்சம் உப்பு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சு ஒவ்வொரு லேயர் போடுறப்பவும் தண்ணி உப்பு தண்ணி தெளிப்போம், தெளித்து மறுபடியும் லேயர் போட்டுக்கிட்டே போவோம். அது ஒரே சமயத்தை பூரா லேயர் போட்டுவிடாமல் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்து மறுபடியும் அடுத்த நாள் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி பண்ணுவோம். அதனால் இந்த உப்பு தண்ணி தெளிக்கிறதுனால மாடு கழிக்காமல் நல்லா திங்கிறது. மக்காச்சோளம் நம்ம கருதான் அப்படி இப்படியும் போட்டோம்னா மாடு நல்லா திங்குது, கொஞ்சம் முத்திரக்கு விடாமல் வெட்டி போட்டோம்னா மாடு நல்லா திங்குது, நல்லா பாலும் நல்லா இது வருது. அதனால் மக்காச்சோளம் தட்டணும் கம்பு நேப்பியர் பில்லோட இதுவும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி போட்டு போடுறதுனால மாடு நல்லா கழிக்காமல் திங்குது.
கால்நடை கழிவுகளை வந்து எப்படி பயன்படுத்துகிறீங்க? கோபர் கேஸ் அந்த மாதிரி எதுவும் அமைச்சிருக்கீங்களா?
எருவை அன்னாடும் எடுத்து எருவுக்குட்டில் போட்ட பின்னால் உடனே மேலே 2 மக்கரை மண்ணை மேலே போட்டுடுவோம். எருவு அந்த சாணி வெயிலில் காஞ்சு வீணாகாமல் அது எருவு இது பண்ணுறதில் நாங்கள் கொஞ்சம் தீவிரமாக கவனம் செலுத்துவோம். மேலே மண் போட்டால் தான் நமக்கு நல்ல மக்கி சரியான இயற்கையான உரமாக ஆகிறதுக்கு அது ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது. நான் இதில் முக்கியமாக நமக்கு அந்த மேலே எருவு காயாமல் வறட்டி ஆகாதபடிக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். எருவில் முடிஞ்சால் தலை தாம்புகளையும் வெட்டி அந்த எருவு குட்டில் எருவு மேலே போட்டால் அதுகளும் மக்கி நமக்கு இயற்கை எருவாக ஆயிக்குது. முக்கியமாக வேப்பந்தலை அது இதெல்லாம் கிடச்சிதுன்னா ஆடு மாடுக்கு கழிச்சு இது போடுறதுக்கு அதுகளையும் மேலே அதோட போட்டுடுவோம்.
சரிங்க, இது வரைக்கும் நிறைய உங்களுடைய அனுபவ கருத்துக்களை வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நம்ம நேயர்கள் சார்பாகவும் வானொலி நிலையத்தினுடைய சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. வணக்கம், நன்றி.
வணக்கம்மா.
நேயர்களே, இது வரைக்கும் தன்னுடைய நீண்ட நெடிய அனுபவத்தில் வேளாண்மையில் அவங்க கடைபிடிச்சிட்டு வர்ற தொழில்நுட்பங்களை பற்றி நிறைய விவரங்கள் சொன்னாங்க நாயக்கன் பாளையத்தை சேர்ந்த யூ கிருஷ்ணன் அவங்க. நீங்களும் இந்த மாதிரி எளிய தொழில்நுட்பங்களை பின்பற்றி சிறந்த முறையில் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை நம்ம வானொலி மூலமாக மற்ற நேயர்கள்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அதற்காக நீங்கள் வானொலியை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-243-1055. நிகழ்ச்சிகளை கேளுங்க, நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களையும் எங்களுக்கு தவறாமல் தெரியப்படுத்துங்க.